SBS தமிழ்.
1992 ஒரு பஞ்சாயத்து எனும் திரைப்படம், மீண்டும் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் சாசனம் திரைப்படம் இயக்கியுள்ளீர்கள். ஏன் இந்த 14 ஆண்டுகால இடைவெளி?
அதாவது அந்த இடைவெளியில நான் என்ன செய்தேங்கிறத பல பேருக்கு தெரியாது இல்லையா. நான் வந்து நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்கேன், நிறைய வந்து திரைக்கதைகள் எழுதியிருக்கேன், உலக சினிமாக்கள் அத்தனையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் வேணா ஒரு போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு இரேனியன் ஃபிலிமையோ கொரியன் ஃபிலிமையோ சைனீஸ் ஃபிலிமையோ ஹாலிவுட் ஃபிலிமையோ பார்த்துருக்கலாம், ஆனால் போன மாதம் வரைக்கும் அந்த படங்கள் அத்தனையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ சினிமாங்கிறது எவ்வளோ அற்புதமான மீடியாங்கிறத வந்து என்னை உணர வச்சது இந்த இடைப்பட்ட காலம் தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதி அது பதிப்பகுத்தார்கள் பல பேரும் வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது காரணம், ஒரு படம் ஆரம்பித்து இன்னொரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இடைவெளி விட காரணம் என்னென்னா, எப்போவுமே நான் ஒரு படம் தான் செய்வேன். அது எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னை தேடி வந்து எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அது அதனால் ஒரு படம் தோல்வி அடைந்தால் ஒரு டெக்னீஷியன், அதுக்கு முன்னால் அவன் எத்தனை பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் கூட அவன் தேவைப்பட மாட்டான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். அந்த ஒரு விதிவிலக்கு. ரெண்டு முன்னொரு காரணம், என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் இல்லைங்களா. எல்லாரும் வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்து கொடுங்க, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்து கொடுங்க. அந்த ட்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியாது, அதை நான் வெறுக்கிற ஒரு வார்த்தை. அது நல்ல படமாக கொடுக்கணுமே தவிர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும், அதாவது எல்லாருக்கும் ஆமாம் போடுறத ஒரு படக்கம் எனக்கு எல்லாரையும் திருப்தி பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் அது இல்லைங்களா. ஸோ நானும் ஒரு பார்வையாளர் நான் இருந்து தான் படங்களை இயக்கிறேனே தவிர ஒரு டைரக்டருங்கிற முறையில் நான் இயக்கிறது கிடையவே கிடையாது. அதனால் என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைக்கணுமே தான் நான் காத்துட்ருந்தேன். அதனால் அந்த காத்திருப்பு என்னை வந்து அந்த இடைப்பட்ட காலம் என்னை நல்லா எக்யூப் பண்ணேன். அதுக்கப்புறம் என்எஃப்டிசியில் எனக்கு அழைப்பு வந்தது, அப்புறம் தான் சாசனம் தொடங்கினேன். ஏன்னா நான் வந்து சினிமா ஒரு தொழிலாக நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த வார இதழ்கள் மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்திரிகை வரணும், இல்லை தின தினம் தினசரி மாதிரி வரணுங்கிற மாதிரி நினைக்கிறவனே கிடையாது. அது அப்படி நினைக்கிறவன் நான் தப்பாக நினைக்கல, ஏன்னா நான் சினிமா வியாபாரமாக நினைக்கவே இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, அது அற்புதமான வாழ்க்கையின் அற்புதமான தருணங்கள் அது இல்லையா. நான் வியாபாரமாக நினச்சிருந்தேன் அப்படின்னா முள்ளுமலருக்கு அப்புறமோ உதிரிப்புகளுக்கு அப்புறமோ என்னை வந்து கூட்டம் கூட்டமாக வந்த பொடிசிலிருந்து அத்தனை பேருடைய செக்கை நான் வாங்கி பாக்கெட்டில் போட்டிருப்பேன் இல்லையா. நான் வியாபாரமாக நினைக்கவே இல்லை, இதை ஒரு அற்புதமான தவமாக தான் நினைக்கிறேன் நான். அது
தமிழ் திரைப்படங்கள் சர்வதேச அளவிற்கு தரமானதாக அமைவதில்லை என்ற ஆதங்கம் உங்கள் மனதில் உள்ளதா?
நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. காரணம் இப்போ இரண்டின் ஃபிலிம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையங்களை மையமாக வச்சுதான் பெரிய விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்கும். முதல்ல சர்வதேச அளவுக்கு படம் எடுக்கணும், தரத்துக்கு படம் எடுக்கணும் அப்படின்னா பெரிய பட்ஜெட்டில் கோடி கோடியாக பணம் போட்டு தான் படம் எடுக்கணுங்கிற ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் நோஷன், ஒரு அபிப்பிராயம் நிலவிக்கிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும். அதுவல்ல உண்மை, உங்களுடைய சமுதாயத்தை, உங்களுடைய சமுதாயத்தின் பெருமைகளை, உங்களுடைய சமுதாயத்தின் பலவீனங்களை அப்படியே நீங்கள் தோலுரிச்சு காட்டுங்க, நீங்கள் அது போதும், இல்லாதவனை நீங்கள் கற்பனை பண்ணி சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் சர்வதேச படத்துடைய அழகு. அது அதை அழகியல் ரீதியாக சொல்லுங்கள், ஈஸ்தட்டிக் சென்ஸோடு சொல்லுங்கள் நீங்கள், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் சர்வதேச தரங்கிறது. இப்போ இரண்டு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, பெரிய பட்ஜெட் கிடையாது, பெரிய ஃபைட்ஸ் கிடையாது இல்லைங்களா. ஸோ இது போல் பார்க்கும்போது சர்வதேச அளவுக்கு திரைப்படம் எடுக்கிறதுக்கு நாம் தான் முயற்சி இல்லை, முனைப்பு காட்டணும். இங்கே எல்லாரும் வியாபார ரீதியாக எங்களுக்கு பணம் வேணும், பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு எடுக்கும்போது அது என்ன போல் சில பேர் புலம்பிட்டு இருக்கலாமே தவிர மனசுக்குள்ள அது சாத்தியம் அல்ல. உலகத்தரத்துக்கெல்லாம் என்றைக்கும் இன்னைக்கு மாதிரி படம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா உலகத்தரத்துக்கு அவங்க படம் எடுக்க முடியாது. ஆனால் முடியும், நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே அற்புதமான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, எதுக்கும் பஞ்சம் இல்லை. என்ன கொஞ்சம் முனைப்பு காட்டணும், சும்மா வெறுமனே இன்டர்வியூல பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. சர்வதேச தரத்துக்கு நான் அந்த படம் தரப்போறேன் தரப்போறேன் இது சுலபமாக தரலாம். ஒரு 35 நாட்களில் ஒரு அருமையான படத்தை எடுத்து சர்வதேச தரத்துக்கு அனுப்பலாம், நீங்க எடுத்து அனுப்பலாம், இது சுலபமான காரியம். இதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களேங்கிறத வருத்தம் தான். அதனால என்னை தேடி வர்றவங்கள்ட்ட நான் இந்த அபிப்பிராயங்களை சொன்னால் அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்லை சார் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அப்போ எனக்கு தேவையில்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லி அனுப்புவேன். இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு கூட ஏன் இந்த இடைவெளின்னு கேட்டீங்க இல்லையா, அந்த இடைவெளியில எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட வந்து படகட்டுக்கு சொல்லி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னது, எங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு ட்ரெண்டு கேட்ட மாதிரி. இதாவது இன்னும் இன்னைக்கு ட்ரெண்டு, இன்னைக்கு ட்ரெண்டுனா ஒரு காலத்துல புள்ளிட்ட தாய் பாசமா இருந்தா இன்னைக்கு வந்து புள்ளிட்ட வந்து தாய் பாசமா இல்லையா?
இப்ப அவர்கள் ட்ரெண்டுன்னு சொல்றது வந்து தொலைக்காட்சியில் வந்திருக்கின்ற மாற்றங்கள், அதோடு தாதா படங்களின் வெற்றி, இப்படியான ஒரு கலாச்சார மாற்றம் வந்திருப்பதான ட்ரெண்ட்.
கலாச்சாரம் மாறுபடல, நாங்க பண்ற தவறுகளுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறோம். எங்களுடைய தோல்விகளுக்கு வந்து நாங்க வேறு மேல இன்னொருத்த மேல படிய போடுறோம். நீங்க அன்றாட வாழ்க்கையில பாக்கலாம், ஆண்கள் வந்து வேலைக்கு போற ஆண்கள் வெளியில சில பிரச்சனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெளியில காட்ட வேண்டிய கோபத்தை பிற வீட்டுல உள்ள மனைவி பேர்ல காட்டுவாங்க, குழந்தைகள் பேர்ல காட்டுவாங்க, எதுக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டுவாங்க, கொடுக்குற காஃபி வீசி அடிக்கிறதுல காட்டுவாங்க. அது போல நாங்க யார்கிட்டயே காட்ட வேண்டிய கோபத்தை அல்லது எங்களை தவறுகளை மறைக்கிறதுக்கு வந்து தேவையில்லாம மற்றவர்கள் மேல படிய போடுறோம். தொலைக்காட்சி வந்ததுனால எங்களுக்கு போச்சு, அதனால இது போச்சு. இப்ப கேரளாவை பாருங்க, மொத்த கண்ட்ரிஸ் ஏங்க இப்போ அமெரிக்காவில், ஜப்பான்ல, சைனாவில், பிரான்ஸ்ல, இத்தாலியில, ஜெர்மனியில, ஆஸ்திரேலியாவில், எல்லா நாடுகளையும் எடுத்துங்க, வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லா நாடுகளையும் எடுத்துங்க. அங்கே இல்லாத டிவியா சொல்லுங்க. அங்கே மேடை நாடகங்களும் வளர்ச்சி அடையுது, இலக்கியங்களும் வளர்ச்சி அடையுது, அற்புதமான திரைப்படங்களும் வளர்ச்சி அடையுது. அங்கெல்லாம் வந்து டிவியால சினிமா பாதிக்கப்பட்டுச்சா சொல்லுங்க?
இல்ல, ஆனா இப்ப
வந்து அற்புதமான படங்களை கொடுக்க முடியுது, எப்படி கொடுக்க முடியுது?
ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து பிரமாண்டமான திரைப்படங்கள், தாதா படங்கள், இவைகள் தானே வெற்றி பெறுகின்றன.
அப்படி இல்லையா? எதுக்குமே இங்க உத்தரவாதம் கிடையாது, அப்படி சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு படம் வெற்றிஞ்சதுன்னா எல்லா படமும் வெற்றிஞ்சா ஒரு பிரமையை நாங்க ஏற்படுத்துறோம் பத்திரிகைகள் மூலமா. ஏன்னா மீடியாக்களை, பல மீடியாக்களை உண்மைகள் சொல்றதே கிடையாது. இங்க தோத்து போன படங்களை கூட வெற்றி படங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, புரியுங்களா? ஸோ எங்களை பத்தின அபிப்பிராயங்கள், தப்பான அபிப்பிராயங்களும் வெளிநாட்டு மக்கள்கிட்ட ஆழமா பதிஞ்சிருக்குது. இவங்க இந்த படத்தை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறது போல, அதுவல்ல உண்மை. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஆரம்ப காலத்துல இருந்து ஹிந்தியில சாந்தாராம் எடுத்த ஜனகனக பாயில் பாஜே, தோ ஆங்கின் பராஹாத், மலையாள படங்கள், தெலுங்கு சங்கராபரணம், இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், டூயிட் இல்லாத ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், எல்லாத்தையும் பெரிய அளவுல வெற்றி அடைய செஞ்சது தமிழ் மக்கள் தான். எங்களுக்குள்ள ஒரே பலகீனம் என்ன அப்படின்னா, வேற எந்த பலகீனம் இல்லை, மிகச்சிறந்த படங்களையும் நாங்க பார்ப்போம். மிகச்சிறந்த படங்கள் எங்களுக்கு வரலையா, எங்களுக்கு டைம் கிளிங், நேரம் போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த படம் வந்தாலும் ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு அப்படியே கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு பலகீனம் அனுபவம் தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு மோசமான படம்னு தெரிஞ்சாலும் கூட டைம் கில்லிங் சொல்லிட்டு 1-3 இடம் பார்ப்பாங்க. ஆனா அதே சமயம் ஒரு மாறுபட்ட படம் வந்துச்சுன்னா அதுக்கு கூட்டம் கூட்டமா ஓடி போயிடுவாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு பலகீனமும் அதான், நல்ல படங்களை நேசிக்கிற உயர்ந்த ரசனை உள்ளவங்களும் நாங்க தான், அந்த ரசனையை பல நேரங்களில் மறந்துட்டு போறவங்களும் நாங்க தான். எங்களுக்கு ஒரு நிலையான திடமான ஒரு மனோபாவம் எங்களுக்கு இல்லாததான் பெரிய குறையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. சமீபத்தில் மறைந்த இயக்குனர் மகேந்திரனுடன் நாம் 2006 நடத்திய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை செயல்படுத்திக் கொண்டுள்ளோம். இப்போ தமிழ் திரைப்பட உலகில் இளைஞர்களின் வருகை அதிகமாக உள்ளது, இந்த போக்கு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
சினிமா வந்து ஒரு சமுத்திரம்னு வச்சுக்கோங்க, யானது 6 மணி நேரம் வந்து கால் நினைக்கலாம், கொஞ்சம் தூரம் முழங்கால் வரைக்கும் கூட போகலாம், அதுக்கப்புறம் நீச்சல் தெரிஞ்சிருந்தா தான் கொஞ்சம் தூரம் போக முடியும் இல்லையா? அதில் படகோட்டமும் தெரியணும், படகு கவிழ்ந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியணும் இல்லையா? இந்த அடிப்படைகள் தெரியாம கடல்ல ஒரு முழங்கால் அளவுக்கு மேலே நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுபோல சினிமா பத்தி ஒரு ஆதாரமான சில விஷயங்களையாச்சும் தெரிஞ்சுக்கணும் வர்றவங்க, அதாவது அவங்க உதவி இயக்குனராக இருக்கணும்னு சொல்ல வரல, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கற்றுட்டு வரணும்னு நான் சொல்ல வரல. எவ்வளோ இருக்கு உலக சினிமாக்களை அவங்க பார்க்கணும், யார் யார் எந்தெந்த கண்ட்ரில எப்படி இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தமிழ் படங்களை பார்த்துட்டேவே இவங்க வந்து திரும்ப 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 படம் எடுக்கும்போது ஸ்கேல் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு படம் ஏதோ ஒரு படம் வெற்றிகரமாக கொடுத்தாங்கன்னா அடுத்த படம் கொடுக்க முடியல. முதல் படம் வெற்றிகரமாக கொடுத்தாலும் ஓடுற படம் வெற்றிகரமான படம் நான் எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல எங்க மக்களுக்கு டைம் கில்லிங்கா போய் பார்ப்பாங்க சில படங்களை வந்து, அது எப்படியோ 50 நாள் போகும், அப்புறம் அவங்களே போலீஸ் 100 நாள் ஓட்டிடுவாங்க. அதனால வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, ஆனால் வந்து அவங்க எடுத்துக்கிற கதை கரு வந்து எல்லா மக்களுக்கும் உடன்பாடு இல்லாத ஒரு கருவாக இருக்கு. அவங்க சொல்கிற முறையும் விசித்திரமாக இருக்கு. இதுலேயும் மாறு ஒரு நல்ல பக்குவப்பட்ட யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, அதை நான் மறுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் சர்வதேச படங்களை பார்க்காட்டால் கூட இதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் ஒரு 80கள் வரைக்குமே தமிழ் படங்களை இயக்குநர்கள் கதாசிரியர்கள் அத்தனை பேரும் கதைக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட படங்கள் தமிழில் வந்திருக்கு. ஆக அந்த தமிழில் வந்து நம்ம இனிமேல் இன்னும் மேலே நம்ம போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அதே சமயம் எங்களுக்கு இப்போ வந்து நடிகர்கள் பற்றாக்குறை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எல்லாரும் நடிக்க வர்றாங்க. நடிப்பை பற்றி ஏபிசிடி தெரியாதவங்க கூட நடிக்க வர்றாங்க. இப்போ சில பேர் ஒரு ஒரு வேடிக்கையாக ஜோக்கு மாதிரி சொல்லுவாங்க. அது ஒருத்தர் ஒரு இளைஞனை பார்த்து, என்னப்பா பல இடங்களில் வேலை தேடி அலைஞ்சியே, என்ன ஆச்சு உனக்கு வேலை கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் என்ன வந்து திருப்பி அனுப்புகிறாங்க சொன்னி, எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இது இப்போ என்ன செய்ய போகிற நீ, ஏதாச்சும் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவானா ஒரு இளைஞன். எப்பேற்பட்ட உதாரணம் பாருங்கள். அதனால் வந்து எதுவுமே தெரியலன்னா சினிமாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மனோபாவம் கூட நிறைய இளைஞர்கிட்ட இருக்குது. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல சினிமாங்கிறது. நானே இவ்வளோ படங்களுக்கு அப்புறம் இப்போ தான் உலக சினிமாக்கள் பார்த்ததுக்கப்புறம், ஐயோ ஒரு சினிமாக்களில் இவ்வளவு அற்புதங்கள் இருக்கா, நம்ம இந்த மீடியாவை சரியாக பயன்படுத்திக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்குள்ளே ஏற்படுது. ஐயோ இனிமேல் எடுக்கிற படங்களை ரொம்ப அருமையான படங்களாக எடுக்கணும், இன்னும் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு படம் வெற்றியடைஞ்சால் அது என்னை சார்ந்த எல்லாருக்கும் அது சொந்தம்னு நான் நினைப்பேன். எல்லாரும் காரணம், என்னோட பணியாற்றிய அத்தனை பேரும் காரணம் அப்படித்தான் நான் நினைப்பேன். அதே சமயம் ஒரு படம் என்னுடைய படம் தோல்வி அடைந்தால் அதுக்கு நானே காரணம்னு வாக்குமூலம் கொடுப்பேன். அந்த மனோபாவமும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வரணும் இல்லையா. ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் மக்களுடைய ரசனை கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறதோ, ஒரு படம் அவங்க படம் ஜெயிச்சிட்டுருந்தோன்னா இப்போ மக்களுடைய ரசனை உயர்ந்துட்டுருன்னு சொல்கிறதோ ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம். ஸோ அவங்க எத்தனையோ விஷயங்களை அவங்க பக்குவப்பட வேண்டியது இருக்குது. அதே சமயம் வந்து தமிழ் படங்களில் தமிழ் பெண்களை வந்து அருவறுப்பாக ஆபாசமாக சித்தரிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ வெளிநாடுகளுக்கு போனால் என்ன சொல்றாங்க, உங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை வந்து ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றதுதான் பெரிய பிரச்சனை போட்டிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? நானும் சில வெளிநாடுகளுக்கு போனேன், அங்கே போகும்போது இதை தான் கேட்குறாங்க, வேற பிரச்சனையே உங்களுக்கு இல்லையாங்கிறாங்க. அந்த அளவுக்கு காதல் 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 காதல்னு காதல் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது தவிர, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இல்லையா. ஆனா பாக்குறவங்க குடும்பத்தோட பாக்குறாங்களே, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படங்கள் இப்ப வரக்கூடிய அரிதா போச்சே.
தமிழ் சினிமாவில் நல்ல அம்சங்கள் என்று எதை சொல்வீர்கள்?
ஒரே திருப்திகரமான ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில மிகப்பெரிய கலைஞன், உலகத்துக்கே நடிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இப்ப சில வச்சிருக்கோம். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் தரத்துக்கு இன்னொரு நடிகன் பிறந்து வர முடியாது. அது ஒரு பெருமை தமிழ் சினிமாவுக்கு. உலகத்திலேயே அப்படி ஒரு நடிகன் பிறந்து வர முடியாது. அதே போல நம்முடைய நகைச்சுவை நடிகர்கள் என்எஸ்கே காலத்துல இருந்து இன்னைக்கு வடிவேலு வரைக்கும் இவங்களுக்கு மிஞ்சின காமெடியன்ஸ், இவங்களை வந்து அவங்க நிழல கூட அண்ட முடியாத காமெடியன்ஸ் தான் வேர்ல்டு சினிமாவில் இருக்காங்க, எக்ஸப்ட் ஒன் கிரேட் பர்சன் சார்லி சாப்ளின். அதனால நம்முடைய காமெடியன்ஸ் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கே சவால் விடுற ஒரு நகைச்சுவை நடிகர்கள், மாபெரும் நடிகர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க மட்டும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சீராக போயிட்டு இருக்காங்க. மற்றபடி எங்கள் சினிமா தமிழ் சினிமா அப்படி இல்லை. அதுதான் பரதாபத்துக்குரிய உண்மை.
உலகத்திற்கே நடிப்பை கற்றுத்தரும் வகையில் ஆற்றல் மிக்கவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிடும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான, மகேந்திரன் அவர்களின் எழுத்தில் உருவான தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் ஒலிக்கீட்டை கேட்போம்.
சாப்பிடல,
ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா போயிடும்.
சாப்பிடலாமா?
ஒரு நாளைக்கு சாப்பிடலனா உயிரா போயிடும்.
ஆல் ரைட், டைம் ஆச்சு, சாப்பிடுவாங்க. வர போறீங்களா இல்லையா? சாப்பிடு சாப்பிடு.
மலா, நான் என்னமா தப்பு பண்ணேன்? அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் கடமைத்தானே செய்த. லட்சுமி, மாணவன் தவறு செய்த ஆசிரியர் தண்டிக்கிறது இல்லையா, பிள்ளை தவறு செய்தா பெற்றவங்க தண்டிக்கிறது இல்லையா? குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவனை பிடிக்க வேண்டியதான் போலீசாருடைய கடமை. நாளைக்கு நானே ஏதாவது தவறு பண்ணேன்னு வச்சுக்க, எஸ்பிங்கிறதுனால என்ன விட்டு வைக்கவா போறாங்க? என் கையிலேயே விளங்க மாட்டி நடுத்தருவில் எடுத்துக்கிட்டு தான் போவான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ குற்றவாளியை பிடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்டிருக்கேன். காரணம், அவங்க யாரும் உனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு குற்றவாளியை பிடிச்சதுக்காக எல்லாரும் என்னை எதிரியா நினைச்சு பாக்குறீங்க. ஏன்? குற்றவாளி உனக்கு மகன், அவளுக்கு கணவன். ஆனா உன்னை மட்டும் எல்லாரும் மறந்துட்டீங்க, அவன் எனக்கும் மகன். ஏதோ சொல்லிட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ. நீங்க பெண்கள் அழுது தீத்துறீங்க, ஆனா
உட்கார்ந்து சாப்பிடுங்க.
ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உயிரா போயிடும்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.